உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவருள் புரியுங்கள் சுவாமி.
உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருக தேவி அமர்க.
சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா?
நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல்.
பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன்.
பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து.
என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான், அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே.
உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு, அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த
சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில், அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன்.
அம்மா, அம்மா, பழம் எனக்கு.
இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம்.
முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான்.
இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம்.
சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம், ஆளுக்கு பஞ்சு எடுத்துக் கொள்ளுங்கள்.
இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது, முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா, உண்மை உண்மை.
சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது?
அப்படி கேள், இது ஞானப்பழம், இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து, அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு.
சரிதான், இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள்.
சரி, விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுத்தி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம்.
உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன்.
நாரதரே, அம்மை அப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன?
உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம்.
அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்.
அதில் என்ன சந்தேகம், உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வல வந்ததாக அர்த்தம்.
நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன்.
விநாயகம், என்ன இது?
பழம் எனக்கே கிடைத்து விட்டது.
தாயே, என்ன இது?
எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர், சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான்.
நல்ல நாடகம், பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன்.
முருகா, எங்கே போகிறாய்?
எங்கோ போகிறேன், என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி, வருகிறேன்.
குமரா, நில், பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே, தாய் சொல்ல கேள்.
கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளைதான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன்.
எங்களை விட்டு எங்கே போகிறாய்?
எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள்.
முருகா, குமரா, வேலவா.
நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா?
சுவாமி, என்ன இது?
பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டி விட்டு போகிறான் உன் மகன்.
அவனை இப்படியே விட்டு விடுவதா?
முருகா, தமிழ் வேளை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று, வினையாக கொள்ளாதே. நில்
குமரா, நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிறத்தை விடு, தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா,
தம்பி, இந்த பழத்தை வேண்டுமானால் நீயே வைப்பாய், எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே.
முருகா,
யாரது?
ஞானபண்டிதா.
ஓ, அவ்வையா?
வேணவா, வேதம் முற்றும் கற்றவன் நீ, அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன். உனக்கு நான் அறிவுரை கூறலாமா?
கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? அப்பா, ஞானப்பழமே நீ, உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தெய்வமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவிற்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம், நீ திரும்பிச்சு.
அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா?
பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா.
ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை.
முருகா, நீ இங்கு நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்திப்பேன், இது உறுதி. நான் வருகிறேன்.
குமரா, முருகா, என்னை சொல்ல சொல்ல கேட்காமல் பிள்ளை விளையாடு. பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் உன் செய்கையைக் கண்டு. இந்த சாதாரண விஷயத்திற்கே நீ இப்படி ஆத்திரப்படுகிறாயே? சதா சர்வகாலமும் அவரையே பூஜிக்கும் பக்தர்களை ஒவ்வொரு சமயம் எப்படி சோதித்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா?
நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை.
அப்படி வெறுத்து பேசாதே, நீ அமைதி பெற அவருடைய திருவிளையாடலில் சிலவற்றை சொல்கிறேன் கே.
நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி, நத்தமிழ் புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும்.
1000
பொற்காசுகள்?
ஐயோ, 1000 பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனுடைய சந்தேகம் என்ன, அதை என்னால சீத்தரிக்க முடியுமா? உங்களுக்கு அதனாச்சும் விவரம் தெரியுமா? திருப்பு, 1000 பொற்காசு கட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீயே இவ்வளவு உயரத்துல தண்டோரா போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன்?
சொக்கா, அரசன் கொடுக்கற 1000 பொன்னு பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா?
ஐயோ ஐயோ, ஒரு காசா ரெண்டு காசா, 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டுலது வரல, பாட்டுலது வரல. ஆமா, என் சந்தேகத்தையே தீர்க்கறதுக்கு வழிய காணும், நான் எப்படி அரசன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, வேற எவரோ வேற எவரோ வச்சுட்டு போயிட போறான்.
புலவரை, யார் யாரு?
தமிழிலே பாட்டு சேர்த்து செந்தமிழ் கவி பாடும் புலவன்.
அம்மா ஜாதியா, தண்டோரா போட்டது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயசுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ
பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்துவிட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா?
ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த கணம் என் கையில 1000 பவுன் பரிசு.
கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன்.
பாட்டை நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான், உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? நகை, ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபின்னான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுற, இருந்தாலும் புலவன் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா?
பரவாயில்லை,
திருடலாங்கிறியா?
என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாருன், உனக்கு திறமை இருந்தால்.
என்கிட்டயே மோதம் பாக்குறியா? என்கிட்ட மோதம் பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கேன், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது.
கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
நீ கேட்காத, நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
கேளும்.
பிரிக்க முடியாதது என்னவோ?
தமிழும் சுவையும்.
பிரிய கூடாதது?
எதுகையும் மோனையும்.
சேர்ந்தே இருப்பது?
வறுமையும் புலமையும்.
சேராதிருப்பது?
அறிவும் பணமும்.
சொல்லக்கூடாதது?
பெண்ணிடம் ரகசியம்.
சொல்லக்கூடியது?
உண்மையின் தத்துவம்.
பார்க்க கூடாதது?
பசியும் பஞ்சமும்.
பார்த்து ரசிப்பது?
கலையும் அழகும்.
கலையை சேர்ந்தது?
இலிசை நாடகம்.
நாடகம் என்பது?
நடிப்பும் பாட்டும்.
பாட்டுக்கு
நாரதன்,
வீணைக்கு
வாணி,
அழகுக்கு
முருகன்,
சொல்லுக்கு
அகத்தியன்,
வில்லுக்கு
விஜயன்,
ஆசைக்கு
நீ,
அறிவுக்கு
நான்.
ஐயா, என் தெரிந்து அவனுதான். ஐயா, நீர் புறவர்.
நீர்
இல்லை, இல்லை, நான் புறவன் இல்லை. பாட்டை கொடுங்க, அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும்.
எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து.
எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம்.
இல்லை, நீயே எடுத்துக்கொள்.
சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன்.
வேற ஏதாவது கொடுத்தால்
என்னிடவா நான் பார்த்துக் கொள்கிறேன்.
எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுபடியும் உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்?
எங்கும் பார்க்கலாம்.
தெரு தெருவா சுத்திர வரும் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா?
இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு.
பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்போர் போல் இருக்கிறது. பாட்டை
வெற்றி உனக்கே, போய் வா.
மன்னர் மன்னவா, தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார்.
மிக்க மகிழ்ச்சி. வரட்டும்
அண்ணா. வரட்டே வேண்டே அண்ணா. அரசே வேண்டே.
ஐயா, அரச பெருமான் அங்கே.
பார் வேண்டே, என்னை பார் வேண்டே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம்.
வருக புலவரே, வருக. எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா?
நானேதான் ஏற்றி வந்திருக்கிறேன்.
எங்கே? பாட்டை கூறும்.
படித்து விடுகிறேன். பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிரியத கெழிய நட்பின் மயிரிய செரிய கருவே கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே அவ்வளவுதான்.
ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தர்மியே, நீவர் வாழ்க. உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள்.
மன்னா சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா?
வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு.
அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா.
வந்தே. என்ன ஐயா பிரச்சனை?
இப்பாட்டை இயற்றியது நீர்தானே?
பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான், என்னுடையதான், என்னுடையதான் ஐயா.
அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே.
உங்கப்பா அரசருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன?
உமது பாட்டில் பிழை இருக்கிறது.
இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன்.
தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான்.
இங்க எல்லாமே நீர் தானா சொல்றது? புதுசா பாட்டு எழுதுறத நம்பி ஒரு காரியத்திலே இறங்காதன்னு உட்கார்ந்து அல்லாடுறேன். ஒன்று நிச்சயம் ஐயா.
என்ன?
பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள். இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். உம்ம மாதிரி ரெண்டு புலவர்கள் வேண்டாம். நீர் ஒருத்தரே போதும். இருந்தால் உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தை சொல்லுங்கள். எனக்கு பரிசு வேண்டாம்.
ஐயா புலவரே, தருமி
எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை. நல்ல காலம் உதைக்காம விட்டாருங்களே. துரத்தி உதைக்கிற மாதிரியா இருக்குதே. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படி எல்லாம் கேட்பானு. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புறவு குணம் விட்டானே. அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம்ப போச்சு. கத்தி கத்தி பொருளும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான். நம்பாதே ஐயா. திமிர்தானே
பரிசு கிடைத்ததா?
எல்லாம் கிடைச்சது. உத ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தானே வந்திருப்பேன்.
புலவனே, நடந்ததை கூறு.
பேசும்போது நல்லா இறக்கணமா பேசு. பாட்டு எழுதும் போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு.
சபையில் நடந்ததை கூறு.
சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க.
குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்?
உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம்னு அவதான் சொன்னான்.
காட்டவரை புறப்படுகின்றோடு.
மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா உணவா? போய
தருவி. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவர்?
அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள்.
அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று, தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ?
ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான்.
யார் இந்த கிழவர்?
முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர்
கீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் இந்த ஆரவத்திலேதான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்?
முதற்கண் பாட்டை இயற்றியது யார்?
யாம் யாம் ஏற்றினோம்.
எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்?
அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா?
கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும் கூறி பாரும்.
புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது.
சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார் நக்கீரரே. எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? சொற்றுவையிலா அல்லது பொருட்சுவையிலா?
சொல்லி குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது.
என்ன குற்றம்?
எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும்.
கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரியை தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் கூடே, இதுதான் எமது செய்யுள்.
உமது செய்யுளின் கருத்து?
தலைவன் தலைவியின் காதலில் வைவறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன்.
அந்த செய்யுளின் உட்கருத்து?
மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன்.
இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு?
புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு.
ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது.
உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாது.
கற்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது.
தேவலோக பெண்களுக்கு
7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான்.
மக்களை இயற்றும் நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ?
கதவர்கள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான்.
உண்மையாக?
உண்மையாக.
நிச்சயமாக?
நிச்சயமாக.
உனது தமிழின் மீது ஆணையாக?
எனது தமிழ் புலவர் மீது ஆணையாக.
நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா?
புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, சங்கதன கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆய்ந்து சொல்லத்தக்கவன்.
சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதையின் முதல்வரே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும்.
செண்பக பாண்டியனே,
சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும்.
தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும்.
பரம்பொருளே, தினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும்.
பாண்டிய மன்னா, தினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. இப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா!
ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஓடியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதரும் நீயே, மூவரும் நீயே, முன்னேறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கண் முதல்வனே, முத்தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே,
மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால்.
நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்றறிந்தும் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு.
ஆண்டவர்,
பரம்பொருளே,
மன்னவர், தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன்.
தருமிக்கு பொற்கிழியை கொடுக்க எப்படி நாடகமாடினார் பார்த்தாயா? அத்துடன் விட்டாரா? இடையில் நற்கீரனிடத்தில் புலமையில் விளையாட்டு வேறு. அம்மம்மா, அப்படியெல்லாம் உன் வகையில் நடந்திருந்தார்?
இப்படி கடுமையான சோதனைக்கு ஆளாக்குவதில் அவருக்கு என்ன பலன்?
பலனை பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் பலத்தை பரீட்சை செய்து பார்ப்பது பரமனுக்கு வழக்கம்.
அப்பாவின் சோதனைகளை எல்லாம் பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ளக் கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா?
சரிதா, சமயத்தில் உன் தந்தை என்னையே படாத பாடு படுத்திருக்கிறார்.
அது என்ன?
ஒரு சமயம் தட்சனுக்கு நான் மகளாக பிறந்து வளர்ந்து வரும் வேளையில் உன் தந்தை எவருக்கும் தெரியாமல் என்னை சிறையெடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டார். அன்றைய தினத்திலிருந்து உன் தந்தையும் தட்சனும் விரோதியாகி விட்டார்கள். அதன் பிறகு தட்சன் ஒரு யாகத்தை தொடங்கினான். அந்த சமயம் அடியாள் வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும்.
தாட்சாயிணி, அனைத்து உணர்ந்தவள் நீ. ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல்.
பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி விட்டாலும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே?
ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன்.
பெண்ணாக பிறந்து விட்டால்?
பருவம் அடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள்.
மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா?
சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல்.
சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.
என்ன கேட்கப் போகிறாய்?
என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா?
தாட்சாயிணி,
சுவாமி,
என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாய் இருப்பதால் அவன் தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? வெட்கம்!
சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அவிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தையும் முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன்.
அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம்.
அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன்.
உன்னால் முடியாது.
ஏன் முடியாது?
அவன் அழியும் காலம் வந்து விட்டது.
அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன்.
நடக்காது.
ஏன் நடக்காது?
அவன் விதி முடிந்து விட்டது.
அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன்.
வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய்.
இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி அல்ல என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன்.
தாட்சாயணி, பெண்ணிற்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு போ.
பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை.
ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காணச் செல்கிறாய்.
என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது, வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல்.
தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது.
தவறுதான், என்னை மன்னியுங்கள், சென்று வர உத்தரவிடுங்கள் சாமி.
விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, ஓ
சாமி, போய் வா என்று சொல்லுங்களே. கடைசி குடிமகனிலிருந்து உலகை காக்கும் ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்று நன்றாக புரிந்துவிட்டது. வருகிறேன்.
தலைமகளே, நீயே தவறு செய்து விட்டாய் என்று தாய்க்குலமே வருந்து மனவுக்கு ஒரு கேட்டை விளைவிக்க போகிறாய். ஓ
யாகத்தை நிறுத்துங்கள். மன்னிக்கவும் மன்னா, மாபெரும் யாகத்தை துவக்கி இருக்கும் நீங்கள் மகத்தான புகழை அடையத்தான் போகிறீர்கள். இருப்பினும் குறைவின்றி அது நிறைவு பெற வேண்டும் என்பது என் ஆவல்.
அமைச்சரே, இந்த தட்சன் நடத்தும் யாகத்தில் எவருக்கும் எக்குறையும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாலும் அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது.
அப்படியானால் தங்கள் மகளையும் ஈஸ்வரனையும் அழைக்காமல் இந்த யாகத்தை துவக்குவது உண்டாக்குகிறீர்கள். எனக்கு
எவரை அழைத்தாலும் அந்த ஈசனை மட்டும் அழைப்பதாக இல்லை. எனக்கு தெரியாமல் அவனை மணந்த தாட்டாயிரியை என் மகளாக கருதப் போவதும் இல்லை.
மருகன் என்ற முறையில் அழைக்காவிட்டாலும் மகேஸ்வரன் என்ற வகையில் அவருக்கு அளிக்க வேண்டிய அவிர்வாகத்தையாவது கொடுத்துவிட்டு துவக்கினார்த்தானே யாகத்துக்கு பூர்ண பலன் கிடைக்கும்.
இளனை, பலனை பற்றிய கவலை எனக்கு இல்லை. அரமனை அழைக்காமல் இந்த தச்சன் ஒருவன் தான் யாகத்தை நடத்தினார் என்று பலர் சொல்லி கேட்க வேண்டும். அத்துடன் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். எப்படி என்னை ஒதுக்கிவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொண்டாரோ அதே போல் அவரை ஒதுக்கிவிட்டு நான் யாகத்தை முடிப்பதுதான் அவனுக்கு அளிக்கும் தக்க தண்டனை. திருத்தங்கள் யாகத்தை,
திருத்தங்கள் யாகத்தை. அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்தும் உணர்ந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா?
என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன், பழிக்க தவறியவர்களை எதிர்க்கவும் துணிந்து விட்டேன்.
அப்பா, ஆத்திரத்தில் அறிவிழக்காதீர்கள். மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கும் சமயம் மருமகன் இல்லாமல் இருப்பது தவறென்று உங்களுக்கு படவில்லை.
நீ யார் என்னை தடுக்க?
உம்மையும் இந்த உலகையும் கட்டி காக்கும் ஈசனின் மனைவி.
ஈசன் இறந்தவர்களின் சடலத்தை எரித்த சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன், பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை கட்டி காக்கும் சடயன், அந்த இடுகாட்டு தலைவனின் மனைவியை எதிர்கொண்டு அழைக்க இங்கு யாரும் விரும்பவில்லை. போய்விடு.
மதிகட்டவனே, உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒழியட்டும். ஆண்டவனை மதிக்க தவறியவர்க்கெல்லாம் உனது சரித்திரம் ஒரு பாடமாக அமையட்டும். உனது அறிவு நீ பெற்ற வரங்கள் அனைத்தும் தொலைந்து போகட்டும். உன் நகந்தைக்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும். இறைவா,
பிரபு, பரம்பொருளே.
நில், எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்?
ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டது அனைத்தும் மறந்து அடியாளை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
என் சொல்லை மீறி என் வாயிற்படியை கடந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பரம எதிரி தட்சணி மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறாள்.
சுவாமி, சோதித்தது போதும், இனி வேதனையை என்னால் தாழ முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
சக்தி, உன் நிலைமை மறந்து தட்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது.
அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம்.
உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம்.
உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா?
இறுதியாகவும் சொல்லுகிறேன்.
ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும்.
தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது.
இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள்.
சிவம் இல்லையே சக்தி இல்லை,
சக்தி இல்லையே சிவம் இல்லை.
சிவம் தான் பெரிது,
சக்தி தான் பெரிது.
ஆணுக்கு பெண் அடிமை,
அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை.
நீ இன்றி நான் உண்டு,
நான் இன்றி நீர் இல்லை.
வாழா சக்தி.
பரமனே, அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறேன்? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். தினம் தணிந்து உமையவளை உயிர் வரச் செய்து சிவசக்தி சமேதராய் காட்சியளித்து.
வேதநாயகா, தங்களை விட்டு பிரியக்கூடாது என்ற மனவேகத்தில் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்கள்.
சக்தி, கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் என்பதை எடுத்துக்காட்ட இந்த சம்பவம் பெண்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை எல்லோரும் அறிய என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன். இனி நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை.
கேட்டாயா? தட்சனின் யாகத்தை அழித்ததோடல்லாமல் என்னையும் படாத பாடுபடுத்தி விட்டார். பிறகு எல்லோரும் வந்து சொல்ல சாந்தமடைந்து விட்டார். முடிவில் இதுவும் எனது நாடகத்தில் ஒன்று என வேடிக்கையாக சொல்லிவிட்டார்.
நல்ல நாடகம் இது.
இன்னும் அவர் ஒரு முறை உன் தந்தையிடம் வேதத்திற்கு விளக்கம் கேட்டேன், ஒப்புக்கொண்டு உபதேசிக்க தொடங்கினார். அந்த சமயம் நீ வந்தாய். பிரணவத்துக்கு பொறு கேட்பதை விட்டு பிள்ளை பாசத்தில் உன்னிடம் சற்று விளையாடினேன். அதை கண்டு ஆத்திரமடைந்தார் உன் தந்தை. அதன் காரணமாக ஈசனின் மனைவி என்ற நினைவையே இழந்து மீனவ பெண்ணாக பிறந்தேன்.
குமரி பெண்ணே, யாரை நினைத்து நீயோ அந்த மர்மத்தை என்னிடம் சொல்லிடமா.
உலகத்தில் உள்ளவர்கள் உயர்வதற்கு வழிவகுத்த இறைவன் நமது மீனவர்களை மட்டும் அன்றாடம் செத்து செத்து பிழைக்கும் நிலைமையில் படைத்திருப்பது.
இது ரொம்ப கஷ்டமான கேள்விமா. இதுக்கு நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்துதான் பதில் சொல்லணும்.
அந்த ஆண்டவன் மட்டும் என் எதிரிலே வந்தால் படைப்பிலே இத்தனை ஓரவஞ்சனை ஆகாது என்று நன்றாக கேட்டு
விடுவேன். நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா? நான் கூட தான் கேட்பேன், ஆனா அவர் வரணுமே.
ஏன் வரமாட்டா?
கண் கட்டி வித்தை.
ஒரு பெண் பிள்ளை எதிரே வருவது உங்களுக்கு தெரியவில்லை?
ஒரு ஆண் பிள்ளை முன்னே வருவது உனக்கு புரியவில்லை?
நான் தான் கண்ணை கட்டி கொண்டிருந்தேனே.
உன் கண்ணை திறந்து ஆட்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன்.
யாரையா நீங்கள்?
நீ யார் பெண்ணே?
இந்த பகுதியில் உள்ள மீனவர் தலைவரின் மகள்.
பெயர்?
கயற்கண்ணி.
கயற்கண்ணி? அங்கேற்கண்ணி மீனாட்சி போல் அருள் வடிவமாக காட்சி அளிக்கிறாயே தேவி.
என்னையா இது? ஆண்டவனே மனித வடிவில் வந்து பேசுவது போல் பேசுகிறேன்.
உண்மைதான், அவன் பெயர்தான் எனக்கும் சுக்கன் என்பார்கள் என்னை. எங்கே போகிறாய்?
விடுங்கள் கையை, கையை விடுங்கள்.
எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது, அதை கீட்டு போகவே வந்திருக்கிறேன்.
என்ன வழக்கது?
நீ என் அடிமை, நீ என் அடிமை.
சரிதான், உமக்கு பித்து பிடித்து விட்டது.
பித்துதான், உண்மையே பித்து. அதனால்தான் பித்தா பிறை சூடி பெம்மானே அருளாளா என்று ஒரு நண்பன் என்னை பார்த்து பாடியிருக்கிறான்.
சரி சரி, முத்தியே விட்டது.
புதுமையான பாத்திரத்தை நீ அணிந்திருப்பதால் நம் உறவு தெரியாமல் உணர்கிறான்.
உறவு உறவு என்கிறீரே, என்ன உறவு?
உன்னை கட்டும் முறை மாமன்.
யார்?
என்னை மணக்கும் முறை பெண்ணி.
என்ன?
உனக்கும் ஊருக்கும் இது தெரியாது, என் ஒருவனுக்கே தெரியும்.
அப்படியே சொந்த பந்தம் இருந்தால் தன்னந்தனியாக வந்து வம்புக்கு இழுப்பதா?
வம்புக்கு இழுக்கவில்லை, உன் சம்மதத்துத்தான் கேட்டேன்.
எதற்காக என் சம்மதம்?
என்னை மணக்க. கண்ணால் பேசி பலன் இல்லை, சொல்லால் உறுதி கூற வேண்டும்.
ஆண்டவன் கட்டளை அதுவானா? என்னால் அதை மாற்ற முடியுமா? என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது?
நாங்க என்ன தம்மா சொல்றது?
விஷயம் என்ன, விளக்கமாக சொல்லுங்கள்.
இன்னைக்கு காலையில கட்டுமரம் கட்டிக்கிட்டு போற மீனவர்கள் நாங்க தாமா மிச்சம், பாக்கி அத்தனை பேரும் கரையோரமா ஒதுங்கி இருக்கிற சுறா மீனுக்கு இரையாயிட்டாங்கம்மா.
இப்படி நாளுக்கு நாள் ஆளுக்குறவர் பலியாகி கொண்டே போனா இதற்கு முடிவுதான் என்ன?
ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டு தான் வரோம். அவர் இறந்தவங்களுக்கு அனுதாபப்படுறாரு, அழுகிறாரே தவிர சுறா மீனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறார் தாய்.
அப்பா, இது என்ன அக்கிரமம்? மீனவர்கள் வாழ்க்கை ஒரு நல்வழி வகுக்க மாட்டீர்களா? தனியாயத்திற்கு முடிவே கிடையாதா? செல்லும் மீனவர்கள் ஒருவர் கூட திரும்பி வராமல் அனைவரும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் செய்தி உங்கள் செவிக்கு இன்பமாக இருக்கிறதா?
கயற்கண்ணி, நானும் அழைப்பது சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
உங்கள் நீண்ட சிந்தனை முடிவதற்குள் இங்குள்ள அனைவருமே மாண்டு விடுவார்கள் போல் இருக்கிறதே.
இளமை துடிப்பு, நீ ஆச்சரியப்படுகிறாய்.
சரி, வயதாகி அனுபவம் நிறைந்த நீங்களாவது சென்று வலையை வீசி பிடிப்பதுதானே?
வலையை வீசினால்தான் அந்த சுடாமியின் கடித்து சுக்குநூறாக்கி விடுகிறாமே.
என்னப்பா இது, தனி மனித செல்ல வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள், பல பேர் சேர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா?
பாலை சுழற்சி அடித்து படகோடு கவிழ்த்து அத்தனை பேரையும் பதிவாகி விடுகிறோம்மா.
அப்பா, இப்படி கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே போனால் இங்குள்ள பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே போய்விடும்.
கயற்கண்டி, நம்மை சேர்ந்த பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கூட தியாகம் செய்ய தயாராகிறேன்.
என்ன தியாகம் அது?
அழகு உள்ளவனோ கவில்லாதவனோ, அறிவுள்ளவனோ அறிவற்றவனோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, இந்த சுறாமீனை பிடிப்பவனுக்கே உன்னை மனம் செய்து கொடுப்பதாக ஏற்கனவே அறிவித்து.
இது ஒரு அர்த்தமற்ற அறிவிப்பு. என்னை மனம் கொடுத்து கொடுக்கிறேன் என்றால் சுறாமீனை பிடிப்பதற்கு எந்த மனிதனும் வந்து விடுவானா?
ஏன் வரமாட்டான்? உங்களை கட்டிக்கத்தான் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு வர்றானே. கயற்கண்ணி, இறுதியாக உன் முடிவுதான் என்னம்மா?
எல்லோரும் தயாராகுங்கள்.
ஆண் பெண் அனைவருமாக சேர்ந்து எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்?
போதே எங்க போய் கேட்டு விட்டீல, போராட உருப்பிட்டாப்பிளதான் போயா.
நீங்களா?
ஐயா, யார் நீங்கள்? நான் உங்கள் இனத்தைச் சேர்ந்தவன் தான், தலவூர் சுற்றி வருகிறேன். இங்கு கூட்டமாக இருப்பதைக் கண்டு விவரம் அறிய வந்தேன்.
இங்கு கரையோரத்தில் பெரிய சுறாமி இருந்து கொண்டு பல உயிர்களை பறி வாங்கி விட்டது, அதை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று புறப்பட்டு போகிறோம்.
ஒரு மீனை பிடிக்க இத்தனை பேரா? அதுவும் ஆண்களால் முடியாமல் பெண்கள் வேறு புறப்பட்டு விட்டார்களா?
அது சாதாரண மீன் அல்லையா, பல உயிர்களை பலியே வாங்கி விட்டது.
அப்படியும் ஒரு மீனா?
போய் பார்த்தாலையா தெரியும்.
சோவே சோவே சும்மாறு சோவே.
இதுவரை யாரும் தனித்து போகவில்லையா?
போனதுமில்லை, போனால் திரும்ப போறதுமில்லை.
நான் போய் பார்க்கட்டுமா?
உன்னால் அந்த மீனை பிடிக்க முடியுமா?
மண்மீனை மட்டுமல்ல, விண்மீனை கூட வலை வீசி அம்மால் பிடிக்க முடியும்.
இதை விட பேச என்னாலேயும் முடியும்.
பொன்னா, பேசாமல்.
யார் இந்த பெண்?
என் மகள்.
பெற்ற மகளா?
வளர்த்த மகள்.
வலை வீசி மீனை நான் பிடித்து வந்தால் தாங்க எனக்கு தரும் பரிசு?
விலைமதிப்பில்லாத என் மகளையே உமக்கு தருகிறேன்.
நல்ல பரிசு.
ஈசனரு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும்.
ஈசனரு எனக்கா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்.
ஐயா, புறப்பட தயாரா?
வருகிறேன்.
ஐயா,
மனிதர் நீங்கள் மீனவர்களை காப்பாற்ற தெய்வமே மனித உரியில் வந்ததாக கருதுகின்றோம்.
ஐயரே, அருள் புரியுங்கள் சுவாமி. இதுவரை உமது மகளாக வளர்ந்தவள் எமது சக்தியே. முன்பொரு சமயம் சக்தி என் மனதை சிறிது சஞ்சலப்படுத்தியதால் என்னை பிரிந்து தண்டனை காலம் முடியவே இவளை ஆட்கொள்ள நாமே இந்த நாடகம் ஆடினோம். இதுவும் எமது விளையாட்டுகளில் ஒன்று.
ஐயனே, அறியாமல் பிழையேறும் செய்திருந்தால் அனைத்து மன்னித்து அறியவா
நலமடைவீர்களாக.
நல்ல விளையாட்டு.
அதை ஏன் கேட்கிறாய்? அவர் ஆடும் நாடகமே ஒரு அதிசயம்தான். ஒரு முறை இசையிலே வல்லவனான ஹேமநாதன் என்ற பாடகன் எல்லா நாடுகளிலும் பாடி தனக்கு நிகரில்லை என்ற பெயர் பெற்றுவிட்டு இறுதியாக மதுரையம்பதிக்கு விஜயம் செய்தான்.
இந்த பன்னத்துல வந்திருக்காரே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி? அவரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி இல்ல, பாட்டுக்கு சக்கரவர்த்தி. ஹேமநாத பாகவதரன்னு பேரு. பாட்டு பாடவருக்கு கூட இத்தனை பரிவாரம் வருது. அவர் சாதாரண பாடகர் இல்ல, இசையில பெரிய மேதைன்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, எல்லா நாட்டு மன்னர்கள் சபையிலையும் பாடி போட்டியிலே வெற்றி அடைஞ்சிருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம பாண்டியராஜா சபையில பாட போறாராம்.
உன்னை போன்ற மன்னர்கள் ஆடம்பரமாக வரவேற்பதை பார்த்து பார்த்து சலித்து விட்டது, சலித்து விட்டது. காரணம், அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்னிடம். மகத்துவம் இருக்கிறது. உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டி வருபவன் நான் ஒருவன் தானே. அதனால் தானே நீ கீழே நின்று கொண்டு பேசுகிறாய், நான் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு பேசுகிறேன்.
ஐயா, பேரும் புகழும் ஆண்டவனால் கிடைக்கக்கூடியது.
அந்த ஆண்டவனே என் பாட்டுக்கு அடிமை, அடிமை.
நல்லது, நல்லது. சபைக்கு செல்வோமா?
வல்லவன், எங்களின் வல்லவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், வள்ளற்கு வள்ளல், வளங்கண்ட பெருமகன், வரகுண பாண்டியன்.
ஹேமநாதரே, உலகத்தவர் போற்றும் தங்கள் இசையை கேட்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். தங்கள் பாட்டிற்கு என் நாட்டையே பரிசாக கொடுக்கலாம், ஆனால் நாடு என்னுடையதல்ல, மக்களுடையது. நான் அவர்களின் பிரதிநிதி. ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பரகுணா, இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. உன்னை போன்ற மன்னர்கள் எனக்கு கொடுத்த பரிசுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதில் பத்தில் ஒரு பங்கில்லை உன்னுடைய இந்த பாண்டிய நாடு. ஆனால் உனக்கு மகிடம் இருக்கிறது, எனக்கு அது இல்லை. அது ஒன்றுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் முத்தமிழின் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்வான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடை அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயத்திறந்து பாடக்கூடாது. சம்மதமா?
தங்கள் பாட்டு கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடகர்கள் இசையில் இடைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை காலையில் இதே சபையில் போட்டியை வைத்துக் கொள்ளுவோம். அதுவரையில் தாங்கள் எனது விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஆஸ்தான பாடகர்களே,
உங்களில் யார் ஹேமநாதருடன் போட்டிக்கு பாடப்போகிறீர்கள் என்று முடிவு விட்டுவிட்டீர்களா?
மன்னா, யார் பாடப்போகிறீர்கள் என்று கேட்பதை விட யார் உயிரை விட போகிறீர்கள் என்று கேட்பது சால சிறந்தது.
பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா?
நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே பானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம்.
ஹேமநாதருடன் போட்டியிட்டு பாட எவரால் முடியும் வேந்தே?
அரசவர்மன், தங்கள் கட்டளைக்காக பாடி தோற்று எங்களால் இந்த பாண்டியனால் இசையில் இன்னொருவருக்கு அடிமையாவது விட நான் இறப்பது மேலல்லவா?
எல்லா வகையிலும் சிறப்புற்ற நம் நாடு இசையிலே மற்றொருவனுக்கு அடிமையாவதா? அதுவும் நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவருடன் பாட எங்களில் ஒருவருக்கும் திறமையும் கிடையாது.
முடிவாக உங்கள் கருத்து.
பதில் கூறும் நிலையில் நாங்கள் இல்லை அரசே.
அப்படி என்றால் போட்டிக்கு பாட உங்களில் யாரும் முன்வர மாட்டீர்கள் அல்லவா?
தங்கள் கட்டளைப்படி நடக்க முடியாத நிலையில் இருக்கும் எங்களை மன்னித்து விடுங்கள் வேண்டி.
பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா? சரி.
நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே பானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம்.
சுவாமி, மன்னர் உங்களை உடனடியாக அழைப்பதாக காவலர்கள் வந்திருக்கிறார்கள், சென்று பார்த்து வாருங்கள்.
ஹேமநாதருடன் போட்டியா? பாடி நான் வெற்றி பெறவா? இல்லை மன்னர், இல்லை. எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது. பானபத்திரரே, நீர்தான் நாளை ஹேமநாதருடன் போட்டிக்கு பாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பெருந்தேடி தர வேண்டும். இது அரசகத்தனை.
இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா.
போட்டியில் பாடி என்னால் பாண்டி நாடு இசையில் ஹேமநாதருக்கு அடிமையாவதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விட்டாள்.
அனைத்தும் உணர்ந்த தாங்களா இப்படி பேசுவது?
திலகா, ஹேமநாதரிடம் உள்ள இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய். அவருடன் என்னால் எப்படி பாட முடியும்?
என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சொல்லுகிறீர்களே. நான் எனது என்ற வார்த்தைகளே நமக்கு எதிர்க்கு. இத்தனை நாட்களாக நீங்கள் பாடுவதும் பாக்களை எழுதுவதும் நாம் வாழ்வதும் நம் கையிலா இருக்கிறது. நமக்கெல்லாம் மேலாக ஒருவர் இருந்து கொண்டல்லவா நம்மை வாழ வைக்கிறார். அவரிடம் சென்று தாங்கள் முறையிட வேண்டியதுதானே.
இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை.
விறகு வாங்கலியோ விறகு, தாயே விறகு வாங்கலியோ விறகு.
ஏன்பா, விறகு விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சா?
என்னதாயே பண்றது, காலம் கெட்டு போச்சு.
சரி சரி, விறகு என்ன விலை?
அதிகம் இல்லதாயே, 10 வராக.
அடப்பாவி, விறகுக்கா விலை 10 வராக?
இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா 15 வராக.
விறகுக்கு தான் விலை சொல்றியா இல்ல உனக்கும் சேர்த்து விலை சொல்றியா?
என்ன விலை கொடுத்து வாங்க உங்க தாத்தனாலையும் முடியாதா?
15 விறகம் கொடுத்து வாங்குற அளவுக்கு உன் விறகுன்னு அவ்வளவு உயர்வா?
ஐயா, இதுல ஒரு விறகு எடுத்து வச்சா உங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சு போடலாம். இந்த விறகோட பெருமைய வாயால சொல்ல முடியாது.
விறகுல அப்படி என்னப்பா பெருமை இருக்கு?
அம்மா, இதுல ஒரு விறகு எரிச்சா சந்தன வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சம்வாது வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சாம்பிராணி வாசனை, இப்படி பல வாசனை.
விறக விட உன் பேச்சு நல்லா இருக்குப்பா.
தாயே, பேச தெரியலன்னா உங்ககிட்ட எல்லாம் பொழைக்க முடியுங்களா?
உனக்கு என்ன ஊரப்பா?
நமக்கு மலைநாடுங்க.
அப்படின்னா?
நான் மலையில குடியிருக்கிறவன்.
அந்த மலை எந்த ஊர்ல இருக்கு?
இந்த உலகத்திலேயே பெரிய மலை நம்ம மலை தானுங்க.
உன் பேர் என்னப்பா?
சட்டை.
நல்ல பேரப்பா.
ஊருக்கு புதுசு போல இருக்கு.
இல்லைங்க, இந்த ஊர் தான் நமக்கு மாமனார் ஊர். நமக்கு இந்த மருதையில தான் பொண்ணு எடுத்ததுங்க.
சம்சாரியா நீ?
பெரிய குடும்பி.
அப்போ சம்சாரம் இந்த ஊர்ல தான் இருக்கா?
ஆமாங்க, ஒரு சம்சாரம் இந்த ஊர்ல தான் இருக்கா, இன்னொரு சம்சாரம்
சொல்லப்பா, வெக்கப்படாம விவரமா சொல்லு.
நமக்கு ரெண்டு பொஞ்சாதிக்க.
நீ கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு ரெண்டு பொஞ்சாதியா?
உனக்கு ஐயா போறாம
போறாமிக்கலப்பா, ரெண்டு சம்சாரத்தை வச்சு எப்படி காலந்தாடுறேன்னு கேக்குறேன்.
ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? ஒரு பொஞ்சாதி என் தலைமையில உட்கார்ந்துகிட்டு உயிரை வாங்குறா, இன்னொரு பொஞ்சாதி என் உடம்புல பாதி எடுத்துக்கிட்டு பிராணனை வாங்குறான்.
ரொம்ப அவஸ்தான்,
கஷ்டம் கஷ்டம்.
ஆமா, புள்ள குட்டி ஏதாவது இருக்கவா?
புள்ள ஒண்ணு குட்டி ஒண்ணு, ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன், நமக்கு ரெண்டு குட்டி.
அட பாவி, ரெண்டு மகனுங்க இருந்துமா இப்படி விரது சுமந்து கஷ்டப்படுற?
ஏப்பா, பையனுகளை வேலை வெட்டிய பாக்க சொல்லிட்டு நீ செவனேன்னு உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிறப்படாது?
செவனேன்னு நானே எங்கெங்க ஓய்வு எடுக்கிறது? அந்த செவன் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துறேன்.
பெத்த பையனுங்க ரெண்டு பேர் இருந்துமா உன கவனிக்க மாட்டேங்கிறாங்க?
தருதல பைய குட்டிங்க தாயே.
அட கடவுளே, என்னப்பா உன் ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டான்?
என்ன தாயே செய்வேன், தும்பம் தாழாம விஷத்தை கூட எடுத்து குடிச்சு பார்த்தேன், அதுவும் உள்ள போகாம தொண்ட குழியோட நின்னுக்குச்சு.
நல்லா பேசுறியே, இந்த வேகாத வெயில எதுக்கு விரதம் சுமக்கணும்? வேற ஏதாவது தொழில் செய்யப்படாத?
கைவசம் தொழில் இருக்குங்க, நான் நல்லா கூத்தாடுவேன், அதனால தான் எல்லாரும் என்ன கூத்தாடினுவாங்க.
அப்படியா? எங்கே கொஞ்சம் ஆடு பாக்கலாம்.
அப்பா, வெறும் ஆட்டை மட்டும் போகாது, ஒரு பாட்டையும் பாடிக்கிட்டு ஆடு, இந்த விறகெல்லாம் உடனே வச்சு போகும்.
பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.
உடிக்காதே உடிக்காதே. டே கானடா
குறிச்சி,
நாளைக்கு நம் பாண்டிய நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம். யார்?
யாரோ பத்திரரா.
என்ன சொல்லிட்டு இவன் உளறாங்க?
பத்திரர் இல்லைங்க, புத்திரரா.
ரெண்டு பயிர்களும் உளறானுங்க.
நீ திருத்தி சொல்.
பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பான பத்திரர்னு ஒருத்தர.
யார் அவன்?
கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா.
வேதனை வேதனை வேதனை. நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா? என்னடா இது, இந்த மதுரைக்கு வந்த சோதனை?
குரு, அதில்
சந்தேகம் என்ன? பொழுது வெடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டுக்கு அடிமை. சரி, நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் எடுக்க வேண்டும்.
ஆட பழைய பரமசிவா, என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிற? விறகு வைக்கல, பொழுதும் போச்சு, முட்டை போச்சு, தூங்க விடாது போல இருக்கே. ராத்திரி பொழுது எப்படி கழிக்கிறது?
தேவகானம் கேட்டதே, மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டது. யாரு பாடினார்கள்? நீ கேட்டாயா?
ஐயோ, இங்க யாரும் பாடலீங்களே. நான் தூக்கம் வராம கொஞ்ச நாளை கத்துனேன்.
அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய். இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல, அந்த நாடத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டென்றே கருதுகிறேன்.
என்ன
பாட்டுக்கு எதிர்பாட்டில்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன், அது இன்றோடு துளைந்தது. காரணம், என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அசையும் பொருள் நிற்கவும், நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன். அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்?
இந்த ஊர்ல பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. கோயில் பக்தி பாடல்லாம் பாடுவாருங்களே அந்த பானபத்திரர்.
விவரமா சொல்லப்பா.
அந்த பானபத்திரர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க. அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார், நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க. மடப்பயல ஞான சூன்யம் போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க. அப்புறம் என்னங்க செய்யறது, வயிறு இருக்குங்களே, விறகு வெட்டி புழைச்சுக்கிட்டு இருக்கணுங்க. என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க. அப்படிதான்
அப்பா. நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்திய போகட்டினான். மன்னரையோ பாணபுத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. பாண்டிய நாட்டிலே ஒரு விறகு வெட்டியின் பாட்டிருக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா.
ஐயா, ஐயோ,
பெருமானி, பொழுதும் பிறந்து விட்டது. போட்டிக்கு பாட காவலர்கள் அழைக்கவும் வந்து விடுவார்கள். இன்னும் உன் இதயம் இறங்கவில்லை. என் இடையூறு தீர ஒரு நல்வழியும் செய்யவில்லை. ஆண்டவா, ஹேமநாதருடன் பாடி என்னால் இந்த பாண்டி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுவதை விட உன் திருவடிகளில் என் உயிரை விடுவதே மேல்.
அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு போயிடாதீங்க. ஆண்டவன் உங்க பக்கம் தான் இருக்காரு. செய்ய உங்களுக்கு
என்னப்பா சொல்லுகிறாய் திலகவதி? யார் இவர்?
ஊர் பேர் ஒன்றும் சொல்லவில்லை. உங்களை கேட்டார் இங்க அழைத்து வந்து.
நம்மளை உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா உங்க எல்லாரையும் நமக்கு தெரியும். உங்க
சரி விஷயம் என்ன? நீ எங்க வந்தாய்?
உங்களை பாட்டு போட்டிக்கு இழுத்தாரு அந்த பாகவதர். அவரு போயிட்டாருங்க.
என்னப்பா சொல்லுகிறாய்?
உண்மைதானுங்க. உங்க கூட பாடுறதுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டே மூட்டை கட்டிட்டாருங்க. பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார்.
பாணபத்ரரே, உமது பாண்டி நாட்டிற்கு என் திறமை அனைத்தும் அடிமை. இங்கனம் ஹேமநாத பாகவதர்.
இப்படி அவர் எழுதி கொடுத்து விட்டு போவதற்கு காரணம்?
நீங்க பாடுற பாட்டுல ஒன்னு எடுத்து விட்டேன், அம்பிடித்தேன், மனுஷன் ஆடி அசந்து விட்டேன். சவாரி,
என் பாட்டு உனக்கு எப்படியப்பா தெரியும்?
நீங்க தான் தினம் நமக்கு முன்னால பாடிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த பாட்டுலதான் ஒண்ணு எடுத்து விட்டேன்.
எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை.
ஒண்ணும் புரியல?
புரியவில்லையப்பா.
என்ன நல்லா பாருங்க, புரியும். நல்லா பாருங்க.
இறைவா, எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா? கிளியோர் கிளியோனே, நாட்டின் மானம் காத்து ஆணவத்தை அகற்றி அமைதியை நிலைநாட்டி அருட்பெறும் கடலே, உனது விளையாட்டே விளையாட்டு.
இப்படி எல்லாம் வேடிக்கையாக விளையாடுவதுதான் அவரின் திருவிளையாடு.
முருகா, உன் சினம் கழிந்ததா?
அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள்.
பாதகமில்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும்.
அத்துடன் மட்டுமல்லாமல் நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலையத்தோர் வழிபடட்டும்.
நல்லரும் புரியுங்கள்.
நலமடைவாயார்.
மகாதேவ், மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுவோம் என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன்.
தமிழ் மூதாட்டியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனித்தரும் தொண்டு செய்த தன்னளவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன?
இல்லறம் அல்லது நல்லறம் என்று.
நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன?
ஆலயம் தொழுவது சாலம் நன்று.
அபாயம் நீங்க ஒரு வழி சொல்.
சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே.
உலகில் அனைத்தும் கற்றது யார்?
தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு.
எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல்.
தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்.
பேருடன் கெடுவது
ஊருடன் பகிக்கின்
கண்ணர போற்றுவது
எண்ணும் எடுத்தும்.
இனி நீ வேண்டுவது
பிறவாமை வேண்டும்.
மீண்டும் பிறந்தால்
ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும்.
மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே சொற்றமிழால் எம்மை பாடுக.
வாசி வாசி
சபையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு கழிப்படைந்தோம். வாழ்கனின் புலம்.
அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு.
ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச்சுவைகளுக்குள் இன்பச்சுவைகளுக்குள் ஆறானவன் இனிசை சுவங்களில் ஏழானவன் இன்பச்சுவைகளுக்குள் ஆறானவன் இனிசை சுவங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பத்தானவன் பன்னிரு கைதேலவனை பெத்தானவன் முட்டாதவன் மூல முதலானவன் உண்மைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் உண்மைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் நான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் பொழியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி